அத்தியாயம் 11. பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியம். நம்மிடமுள்ள யாவையும் நமது இரட்சகர் தமக்கென உரிமை பாராட்டுகிறார். நமது முதல் தரமான மிக பரிசுத்த சிந்தைகளையும் நமது மிகச் சுத்தமும் அதிக ஆர்வமும் உள்ள பாசத்தையும் அவர் கேட்கிறார். நாம் அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்காளிகளாயிருப்போமாயின் நம் இருதயங்களிலும் உதடுகளிலும் சதா அவர் துதியே இருக்கும். நமக்குள்ள யாவையும் அவருக்கு படைத்து சத்திய அறிவிலும் அவருடைய கிருபையிலும் இடையராது வளர்வதிலேயே நம் பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. வேதங்கூறும் பரிசுத்தமாக்கப்படுதலில் நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் யாவும் அடங்கியிருக்கிறது. முழு பிரதிஷ்டையின் மெய்க்கருத்து இதுவே. தெசலோனிக்கேயா சபை இந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி பவுல் ஜெபிக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. முதலாம் தெசலோனிக்கேயர் 5:23. பரிசுத்தமாக்கப்படுதல் பற்றி உலகில் தப்பறையும் ஆபத்துகரமுமான செல்வாக்குடைய ஒரு கோட்பாடு இருக்கிறது. அநேகர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கூறிக்கொண்டாலும் உண்மையான கோட்பாடுகள் இல்லாதிருக்கிறார்கள். அவர்களுடைய பரிசுத்தம் பேச்சும் சுயசித்த வணக்கமுமாயிருக்கிறது.
நியாயம் நிதானத்தை அப்புறப்படுத்தி ஏதோ ஒரு காலத்தில் தாங்கள் அடைந்த உள்ள கிளர்ச்சிகளைக் கொண்டு தாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பதாக பாராட்டிக் கொள்ளுகிறார்கள். தாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதாக பிடிவாதமாகவும் முரட்டாட்டமாகவும் வாதாடி வாய் அளப்புவார்கள். அதற்கேற்ற கனி காணப்படமாட்டாது. தங்கள் மாய்மாலங்களினால் இவர்கள் தங்களை மட்டுமல்ல தேவ சித்தத்திற்கு இசைவாக நடக்க விரும்பும் அநேகரையும் வழிவிலகச் செய்யும் செல்வாக்கை செலுத்துகிறார்கள். தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் எனக்கு கற்பிக்கிறார், பாவமின்றி ஜீவிக்கிறேன் என பலமுறை இவர்கள் சொல்வதையும் கேட்கலாம். இப்படிப்பட்டவர்களை சந்திப்பவர்கள் தாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாத இருண்ட அதிசய ஆவியை காண்கிறார்கள். ஆனால் மெய்மாதிரியாகிய கிறிஸ்துவிலிருந்து முற்றும் மாறுபாடானது இது.
பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு தொடர்ந்த வேலை. அதன் படிகளை பேதுரு பின்வருமாறு கூறுகிறார். இப்படியிருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவபக்தியையும், தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. 2 பேதுரு 1:5-8. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளைச் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். 10:11. நாம் விழாதபடி நடக்க ஒரு வழி இங்கே நமக்கு உறுதியாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவ லட்சணங்களை பெருக்க முயலுபவர்களுக்கு ஆவியின் வரங்களை பெருக்கும் திட்டம் இங்கு தரப்படுகிறது.
பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு வினாடி, ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாளில் செய்யப்படும் வேலையல்ல. அது தொடர்ந்து கிருபையில் வளர்வதாகும். மறுநாட்போர் எவ்வளவு பலமாயிருக்குமென ஒரு நாளில் அறிந்து கொள்ள முடியாது. சாத்தான் உயிரோடு இருக்கிறான், சுறுசுறுப்பாயிருக்கிறான். எனவே நாம் அவனை எதிர்க்க பலமும் உதவியும் கோரி அனுதினமும் அவரிடம் கதறி அழுவது அவசியம். சாத்தான் ஆளும் வரை தன்னை ஒறுக்கவும் நெருக்கடிகளை மேற்கொள்ளவும் அவசியமுண்டு. தரித்து நிற்க இடம் கிடையாது. முற்றுமாய் அடைந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொள்ள குறிக்கப்பட்ட ஓர் இடமுமில்லை. சதா முன்னேறுவதே கிறிஸ்துவ ஜீவியம். தன் ஜனத்தை சுத்திகரிப்பவராக கிறிஸ்து வேலை செய்கிறார். தம் சாயல் அவர்களில் பூரணமாய் பிரதிபிம்பிக்கும்போது அவர்கள் பூரணமும் பரிசுத்தமும் அடைந்து மறுரூபமடைய ஆயத்தமாயிருக்கிறார்கள். கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய பெரிய வேலையுண்டு. தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தில் பூரணமடையும்படி
நாம் நம் மாம்ச ஆவிக்குரிய கரைகளிலிருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படி புத்தி புகட்டப்படுகிறோம். அப்பெரிய வேலை எங்கே இருக்கிறதென்பதை இங்கே காண்கிறோம். கிறிஸ்தவனுக்கு ஒரு இடையூறா வேலை இருக்கிறது. கொடிகள் கனிதரும்படி தாய்ச்செடியிலிருந்து ஜீவனும் சத்தும் பெற வேண்டும். அவருடைய கட்டளையில் ஒன்றையாவது காலின் கீழ் மிதிப்பதினால் கடவுள் தங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பாரென எவரும் தங்களை வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். துணிகரமாய் செய்யும் எப்பாவமும் பரிசுத்த ஆவியின் மெல்லிய குரலை அடக்கி ஆத்துமா தேவனிடமிருந்து பிரிந்து போகச் செய்கிறது. மார்க்க சம்பந்தமான எழுப்புதல்கள் என்னவாயிருப்பினும் சரி, தெய்வீக பிரமாணத்தை அசட்டை செய்கிற இருதயத்தில் இயேசு வசிக்க முடியாது. அவரை கணம் பண்ணுகிறவர்களை மட்டுமே அவர் கணம் பண்ணுவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக என்று பவுல் எழுதும்போது, அடையக்கூடாத ஒரு இலக்கை அடையும்படி சகோதரர்களுக்கு புத்தி சொல்லவில்லை. தேவன் கொடுக்கச் சித்தங்கொள்ளாத ஆசீர்வாதங்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை. கிறிஸ்துவை சந்திக்க தகுதியாயிருப்பவர்கள் யாவரும் கரைத்திரையற்ற பரிசுத்த குணமுடையோராய் இருக்க வேண்டுமென்பதை அவர் அறிந்திருந்தார். முதலாம் கொரிந்தியர் 9:22-27, முதலாம் கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கவும்.
பலாபலன்களை குறித்து கிறிஸ்தவ லட்சியம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணிக் கொண்டிராது. நான் இப்படிச் செய்தால் ஜனங்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள், அல்லது அதைச் செய்தால் என் உலக வாழ்க்கையில் க்ஷேமலாபங்கள் எப்படியிருக்குமென யோசிக்காது. ஒரே வாஞ்சையாக தேவன் தங்களை என்ன செய்ய சித்தமுடையராயிருக்கிறாரென்றும் என்ன செய்தால் அவரை மகிமைப்படுத்தக் கூடுமென்பதே தேவனுடைய பிள்ளைகளின் பேரவாவாயிருக்கும். உலகத்தில் எரிந்து பிரகாசிக்கிற ஒளிகளாயிருக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களையும் ஜீவியத்தையும் அடக்கியாள தெய்வ கிருபையினால் போதிய ஏற்பாடு செய்திருக்கிறார்.